விவிலிய தேடல் கொடிய குத்தகைக்காரர் ஓமை பகுதி 4.
எனது அருமை அன்புள்ளங்களை, பாரிஸ் மாநகரின் சதுக்கம் ஒன்றில் ஜான் என்ற ஒரு சிறுவன் தன் தாத்தாவோடு நடந்து கொண்டிருந்தான். காலணிகள் செய்யும் ஒருவர் அந்த சதுக்கத்தில் அமர்ந்திருந்தார். அவரிடம் ஒரு வாடிக்கையாளர் தன் காலணிகளை சரியாக செய்யவில்லை என்று கோபமாக முறையிட்டுக் கொண்டிருந்தார். வாடிக்கையாளர் காலணி செய்பவரிடம் மரியாதை குறைவான முறையில் நடந்து கொண்டார். காலணி செய்பவரோ வாடிக்கையாளரின் கோபக் கூச்சலை அமைதியாக கேட்டுவிட்டு தன் தவறை சரி செய்வதாக கூறினார். சிறுவன் ஜானும் தாத்தாவும் அந்த காட்சியை பார்த்த பின் அருகிலிருந்த ஓர் உணவகத்திற்கு சென்றனர். உணவகத்தில் அவர்கள் அமர்ந்திருந்த மேசைக்கு அருகில் உயர்ந்தரக உடையணிந்து மற்றொருவர் அமர்ந்திருந்தார். பார்ப்பதற்கு ஒரு பெரிய அதிகாரி போல தெரிந்தது அவர் தோற்றம். உணவு பரிமாறும் பணியாளர் அவரிடம் வந்து, "ஐயா, நீங்கள் அமர்ந்திருக்கும் நாற்காலி வழியை மறைத்து கொண்டிருக்கின்றது, எனவே சிறிது உள்ளே தள்ளி அமர்கின்றீர்களா?" என்று பணிவாக கேட்டார். அதிகாரி போல தோற்றமளித்தவர் தான் சற்றும் நகரப்போவதில்லை என்பதை உரத்த குரலில் கோபமாக கத்தினார். இந்த இரு நிகழ்ச்சிகளையும் கண்ட சிறுவன் ஜானிடம் தாத்தா சொன்னார்,
"ஜான், இன்று நீ கண்டவற்றை என்றும் மறவாதே. காலனி செய்பவர் தான் செய்த தவறே மற்றொருவர் சுட்டிக்காட்டியதும் அதை ஏற்றுக்கொண்டு அதை சரி செய்வதாக கூறினார். உணவகத்தில் நாம் பார்த்த மனிதரோ தன் தவறை ஏற்றுக்கொள்ளவில்லை. உலகிற்கு உபயோகமானவற்றை செய்பவர்கள் தங்களை பயனற்றவர்களைப் போல் மற்றவர்கள் நடத்தினாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து இவ்வுலகிற்கு உபயோகமானவற்றை செய்கின்றார்கள். இவ்வுலகிற்கு உபயோகமற்றவர்களோ தங்களை மிகவும் முக்கியமானவர்கள் என்று கருதிக்கொண்டு தங்கள் திறமையற்றதனத்தை மறைப்பதற்கு தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துகின்றனர்"
என்று தன் பேரனுக்கு அறிவுரை சொன்னார் தாத்தா. தி ஆல்கமிஸ்ட் என்ற உலக புகழ்பெற்ற நாவலை எழுதிய பிரேசில் நாட்டு பவுலோ கொயலோ என்ற புகழ்பெற்ற எழுத்தாளர் தி கிங்டம் ஆஃப் திஸ் வேர்ல்ட் என்ற நூலில் கூறியுள்ள கதை இது. அதிகாரத்திற்கு பின் இருக்கும் திறமையற்ற தனம் என்று இந்த கதைக்கு தலைப்பிட்டுள்ளார் கொயலோ அவர்கள். அன்பு நெஞ்சங்களே, கொடிய குத்தகைக்காரர் உவமையை இயேசு சொல்வதற்கு பின்னணியாக அமைந்த சூழலையும் காரணங்களையும் சென்ற விவிலிய தேடலில் நாம் சிந்திக்க ஆரம்பித்தோம், இன்று தொடர்கின்றோம். இந்த உவமையை இயேசு சொல்வதற்கு முக்கிய காரணம் அவருக்கும் எருசலேம் கோவில் அதிகாரிகளுக்கும் நடந்த மோதல். இந்த மோதலில் அதிகாரம் என்ற சொல் அடிக்கடி பயன்படுத்தப்பட்டுள்ளது. உண்மையான அதிகாரம் என்றால் என்ன என்பதை இந்த மோதல் வெளிப்படுத்துகின்றது. இந்த பகுதியை நான் வாசித்த போது பவுலோ கொயலோ அவர்கள் எழுதிய அந்த சிறுகதை என் நினைவுக்கு வந்தது.
என் வாழ்வின் ஆதாரம் என் இயேசு நீர்தானையா, என்னை ஆளும் என் மன்னவா,
நெஞ்சங்களே. அமைதியை விரும்பும் இஸ்ரேல் அரசர்களைப் போல கோவேறு கழுதை மீது அமர்ந்து இயேசு எருசலேம் நகரில் நுழைந்தது மதத் தலைவர்களை நிலைக்குலையச் செய்தது. அதைத் தொடர்ந்து தங்கள் அதிகார கோட்டை என்று மதத் தலைவர்கள் கருதி வந்த எருசலேம் கோவிலுக்குள் இயேசு நுழைந்து அங்கு அதிகாரம் செய்து வந்த வர்த்தகர்களை விரட்டியடித்தது மதத் தலைவர்களுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. எவ்வித அதிகார பலமோ படைபலமோ இல்லாமல் தனியொரு ஆளாக இயேசு தங்கள் கோட்டையிலேயே அத்துமீறி நுழைந்து அதை தலைகீழாக புரட்டி போட்டதைக் கண்ட கோவில் அதிகாரிகள் இயேசுவை ஒழித்துவிட வழி தேடினர். ஆனால் மக்கள் கூட்டம் எப்போதும் இயேசுவை சுற்றியிருந்ததால் என்ன செய்வதென்று அறியாது திகைத்தனர் என்ற கருத்தை சென்ற விவிலிய தேடலின் இறுதியில் நாம் கூறினோம். அன்பு இதயங்களே, மக்கள் முன்னிலையில் இயேசுவின் மதிப்பை குறைப்பதற்கு மதத் தலைவர்கள் பலமுறை முயற்சிகள் செய்தனர் என்பதை நாம் நற்செய்திகளில் வாசிக்கின்றோம். ஒவ்வொரு முறையும் அவர்கள் தங்கள் வாதங்களில் தோற்று மக்கள் முன்னிலையில் அவமானப்பட்டு சென்றதையும் நாம் அறிவோம். எருசலேம் கோவிலை இயேசு தூய்மைப்படுத்தியதற்கும் அடுத்த நாள் மீண்டும் ஒருமுறை மக்கள் முன்னிலையில் இயேசுவை மடக்க வேண்டும் என்ற முயற்சியில் மதத் தலைவர்கள் ஈடுபட்டனர். நற்செய்தியாளர் லூக்கா 20 பிரிவில் கூறியுள்ள கொடிய குத்தகைக்காரர் உவமையின் அறிமுகமாக இந்த நிகழ்ச்சியை இவ்வாறு குறிப்பிடுகின்றார்.
ஒரு நாள் இயேசு கோவிலில் மக்களுக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார். அவர் நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருந்த போது தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மூப்பர்களும் அங்கு வந்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கின்றீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார்? எங்களுக்கு சொல்லும் என்றார்கள்
என்று நற்செய்தியாளர் லூக்கா 20 பிரிவை சுட சுட ஆரம்பிக்கின்றார். எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கின்றீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார்? எங்களுக்கு சொல்லும் என்று மதத் தலைவர்கள் இயேசுவிடம் எழுப்பிய கேள்வி பொதுப்படையாக ஒலிக்கின்றது. இவற்றை செய்கின்றீர் என்று அவர்கள் குறிப்பிடுவது மக்கள் கூட்டம் புடைசூழ இயேசு எருசலேம் நகரில் நுழைந்ததை குறிப்பிடுகின்றதா, இயேசு கோவிலை தூய்மைப்படுத்தியதை குறிப்பிடுகின்றதா, அவர் கோவிலில் அமர்ந்து மக்களுக்கு கற்பித்ததை குறிப்பிடுகின்றதா, அல்லது இவை அனைத்தையும் சேர்த்து குறிப்பிடுகின்றதா? நமக்கு இது தெளிவாக தெரியவில்லை. எனினும் உள்நோக்கத்துடன் மதத் தலைவர்கள் எழுப்பிய இந்த கேள்விகளுக்கு இயேசு நேரடியாக பதில் சொல்லாமல் அவர்களிடம் மற்றொரு கேள்வியை எழுப்புகின்றார். அதிகாரம் என்ற கருத்தில் மதத் தலைவர்கள் கேள்வியை எழுப்பியதால் இயேசுவும் அதிகாரம் என்பதை அடிப்படையாக கொண்டு மறு கேள்வி கேட்கின்றார்.
இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன், நீங்கள் மறுமொழி கூறுங்கள். திருமுழுக்கு கொடுக்கும் அதிகாரம் யோவானுக்கு விண்ணகத்திலிருந்து வந்ததா அல்லது மனிதரிடமிருந்து வந்ததா என்று கேட்டார்.
அன்பு நெஞ்சங்களே, இயேசு எழுப்பிய இந்த புதிரான கேள்வியை புரிந்து கொள்ள அவர் மனதில் ஓடிய எண்ணங்களுக்கு நாம் பின்வருமாறு வார்த்தை வடிவம் கொடுக்கலாம்.
தலைவர்களே, நான் எருசலேமில் நுழைந்ததையும் கோவிலை சுத்தம் செய்ததையும் கோவிலில் மக்களுக்கு போதிப்பதையும் எந்த அதிகாரத்தால் செய்கின்றேன் என்று கேட்கின்றீர்கள். எனக்கு எவ்வித அதிகாரமும் கிடையாது என்பதை உங்கள் கேள்வியின் வழியாக எனக்கும் இம்மக்களுக்கும் உணர்த்த முயல்கின்றீர்கள் என்பதை உணர்கின்றேன். கோவில் பணியாற்றும் குருக்கள் குடும்பத்தில் நான் பிறக்கவில்லை. சட்டங்களை பயின்ற சட்ட அறிஞர்கள் வழிமுறையில் வந்தவன் அல்ல நான். பரிசேயர் சதுசேயர் என்ற குலங்களைச் சேர்ந்தவன் நான் அல்ல. பின் எனக்கு எவ்விதம் இந்த அதிகாரங்கள் வந்தன என்பதை எனக்கு எடுத்துரைக்க முயல்கின்றீர்கள். சரி, உங்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்கின்றேன். ஆரோனின் வழிமரபில் அபியா வகுப்பைச் சேர்ந்த செக்கரியா என்னும் பெயர் கொண்ட குருவின் மகனாக பிறந்த யோவானுக்கு திருமுழுக்கு கொடுக்கும் அதிகாரம் விண்ணகத்திலிருந்து வந்ததா அல்லது மனிதரிடமிருந்து வந்ததா?
என் வாழ்வின் ஆதாரம் என் இயேசு நீர்தானையா, என்னை ஆளும் என் மன்னவா,
தருமை அன்புள்ளங்களை. குலம் கோத்திரம் என்ற அடிப்படையில் திருமுழுக்கு யோவான் பெற்றிருந்த உரிமை பெரிது என்பதை இயேசு இந்த கேள்வி வழியே மதத் தலைவர்களுக்கு உணர்த்தினார். உரிமைகள் பெற்றிருந்த யோவானுக்கு எவ்வித மரியாதையும் அளிக்காமல் அவர்கள் ஒதுக்கி வைத்தனர் என்பதையும் அவர்களுக்கு மறைமுகமாக நினைவுறுத்தினார். அனைத்திற்கும் மேலாக அன்புள்ளங்களை, இறைவன் வரும் வழியே ஏற்பாடு செய்யவும் அவர் வந்ததும் அவரை உலகிற்கு அடையாளம் காட்டிவிட்டு தான் மறையவும் மட்டுமே தான் இறைவனிடமிருந்து அதிகாரம் பெற்றிருந்தோம் என்பதை திருமுழுக்கு யோவான் நன்கு உணர்ந்திருந்தார் என்ற பாடத்தை மதத் தலைவர்கள் மனங்களில் பதிக்க இயேசு விளைந்தார். இதற்கு நேர் மாறாக மதத் தலைவர்கள் என்று தங்களை தாங்களே அழைத்து கொண்டிருக்கும் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மூப்பர்களும் தாங்கள் பெற்றுள்ளதாய் நினைத்து கொண்டிருக்கும் அதிகாரம் இறைவனிடமிருந்து வரவில்லை என்பதை அவர்களுக்கு இடித்துரைக்கவே இயேசு யோவானை பற்றிய இந்த கேள்வியை எழுப்பினார். அன்பு இதயங்களே, இயேசு எழுப்பிய இந்த கேள்வியில் பொதிந்திருந்த உண்மைகளை மதத் தலைவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும். இருந்தாலும் மக்கள் முன்பாக தங்கள் அதிகாரத்தை காத்து கொள்ள விளைந்த அந்த தலைவர்கள் யோவானை தங்களில் ஒருவராக எப்போதுமே எண்ணியதில்லை என்பதையும் அவரை பற்றி தங்களுக்கு எந்தவித கருத்தும் இல்லை என்பதையும் நேரடியாக சொல்லாமல், யோவானுக்கு வழங்கப்பட்டிருந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது என்று தெரியாது என்று பூசி மழுப்பினார்கள். இயேசுவும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்று பதில் சொல்கின்றார். அன்பு இதயங்களே, எந்த சூழலிலும் தங்கள் அதிகாரத்தை விட்டுக் கொடுக்காமல் அந்த அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு உண்மை என்ன என்பது தெரிந்தாலும் தெரியாதது போல் நடித்த மதத் தலைவர்களை மனதில் கொண்டு இயேசு கொடிய குத்தகைக்காரர் உவமையை மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார். அடுத்த வாரம் அன்புள்ளங்களே, இந்த உவமைக்குள் நாம் காலடி எடுத்து வைப்போம்.
மலருக்கு மனமாக, பயிருக்கு மழையாக,
தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.